அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய இறைவனின் திருநாமத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இறைவன் படைத்த நீதியின் பாதையில் தொடர்ந்து நீங்கள் நடக்கவும் இறைவனிடம் முழு மனதோடு நீங்கள் அன்பு செலுத்தவும் வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறான். இந்த பாடத்திட்டத்தின் தொடர்ச்சியை இன்று நாம் பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நீங்கள் கவனிக்கும்படி உங்களை அழைக்கிறோம். கடந்த பாடத்திட்டத்தில் ஈசா நபி அவர்கள் தமது மரணம், உயிர்த்தெழுதல் ஆகிய காரியங்களை பற்றி தம்முடைய சீடர்களிடத்தில் சொன்னதை கேள்விப்பட்டோம். பாவத்தை நீக்கும் ஒரு பலியாக தன் இரத்தத்தை சிந்தி மறிக்கத்தான் இவர் பிறந்ததாக கூறினார். கடந்த பாடத்திட்டத்தில் ஈசா நபி அவர்கள் தன் மூன்று சீடர்களுடன் மறுரூப மலைக்கு போன போது அங்கே அவருடைய மகிமையை கண்டோம். ஈசா நபியின் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவருடைய வஸ்திரங்கள் சுத்தமான ஒளியை போல பிரகாசித்தன. இவ்விதமாக ஈசா நபிக்குள்ளே இருந்த இறைவனின் மகிமை அவரிடமிருந்து வெளிப்பட்டது. இந்த பாடத்திட்டத்திலும் நாம் இஞ்சிலிருந்து நமக்கு செய்தியை தொடர விரும்புகிறோம். ஈசா நபி அவர்கள் தன்னை பின்பற்றின சீஷர்கள் நல்ல ஆடுகளுடன் ஒப்பிட்டார். ஆதம் நபியின் உம்மத்துக்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள் என்று இறைவாக்கினர் திரும்ப திரும்ப சொல்லுவதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். ஆனாலும் ஆதமின் உம்மத்துக்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல அழிந்து போவதை இறைவன் விரும்பவில்லை. நம்முடைய மிக மோசமான எதிரிகளான சாத்தான், பாவம், வியாதி, மரணம் மற்றும் நரகத்திலிருந்தும் நம்மை காப்பாற்ற ஒரு வலிமையுள்ள மேய்ப்பனாக ஈசா நபி அவர்களை வானத்திலிருந்து இறைவன் அனுப்பினான். ஆதமின் உம்மத்துகளுக்காக இறைவனால் அனுப்பப்பட்ட நல்ல மேய்ப்பனை பற்றி நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? ஒருவேளை நீங்கள் அறியவில்லை என்றால் இன்றைய பாடத்திட்டத்தின் மூலம் நீங்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். யக்யாவின் புத்தகத்திலிருந்து நாம் சில காரியங்களை படிக்கப் போகிறோம். யோவான் 10வது சூரா 1 முதல் 39 ஆயத்துகள் வரை வாசிக்கிறேன், கேளுங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மெய்ப்பனாய் இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கும்படியினால் அவனுக்கு பின் செல்கிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடிப்போம் என்றார். இந்த ஓமையை இயேசு அவர்களுடனே சொன்னார். அவர்களோ அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை. ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமா இருக்கிறார்கள், ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பனாயிராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தம் அல்லாதவனுமாகன கூலியால் ஓனாய் வருகிறதைக் கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவனாகையால் ஓடி போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்திருந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். இந்த வசனங்களை நிமித்தம் யூதருக்குள்ளே மறுபடியும் பிரிவினை உண்டாயிற்று. அவர்களில் அநேகர், இவன் பிசாசு பிடித்தவன், பைத்தியக்காரன், ஏன் இவனுக்கு செவி கொடுக்கிறீர்கள் என்றார்கள். வேறு சிலர், இவைகள் பிசாசு பிடித்தனுடைய வசனங்கள் அல்லவே, குருடைய கண்களை பிசாசு திறக்க கூடுமோ என்றார்கள். பின்பு எருசலேமிலே தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது. மாரி காலமுமாயிருந்தது. இயேசு தேவாலயத்தில் சாலமோனுடைய மண்டபத்தில் உலாவிக் கொண்டிருந்தார். அப்பொழுது யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, எதுவரைக்கும் எங்கள் ஆத்மாவுக்கு சந்தேகம் உண்டாக்குகிறீர்? நீர் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அதை உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இராதபடினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்கிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல்லெறியும்படி கல்லுகளை எடுத்துக் கொண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் என் பிதாவினாலே அநேக நற்கிரியைகளை உங்களுக்கு காண்பித்தேன். அவைகளில் எந்த கிரிய நிமித்தம் என் மேல் கல்லெறுகிறீர்கள் என்றார். யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நற்கிரிய நிமித்தம் நாங்கள் உன்மேல் கல்லெறிகிறதில்லை. நீ மனுஷனா இருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாக தேவ தூஷணம் சொல்லுகிறபடினால் உன்மேல் கல்லெறிகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவர்களா இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? தேவ வசனத்தை பெற்றுக் கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க வேத வாக்கியமும் தவறாததா இருக்க, பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவ தூஷணம் சொன்னாய் என்று நீங்கள் சொல்லலாமா? என் பிதாவின் கிரியைகளை நான் செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை. செய்தேனே ஆனால் நீங்கள் என்னை விசுவாசியாதிருந்தாலும் பிதா என்னிலும் நான் அவரிலும் இருக்கிறதை நீங்கள் அறிந்து விசுவாசிக்கும்படி அந்த கிரியைகளை விசுவாசியுங்கள் என்றார். இது நிமித்தம் அவர்கள் மறுபடியும் அவரை பிடிக்க தேடினார்கள். அவரோ அவர்கள் கைக்கு தப்பி யோர்தானுக்கு அக்கறையிலே முன்னே யோவான் ஞானஸ்தானம் கொடுத்துக் கொண்டிருந்த இடத்துக்கு திரும்பி போய் அங்கே தங்கினார். ஈசா நபி அவர்கள் யூதர்களிடம் சொன்னதை நீங்கள் கேட்டீர்களா? எல்லாவற்றையும் நாம் விரிவாக பார்க்க நமக்கு நேரம் போதாது என்பதால் ஈசா நபியவர்கள் தம்மை பற்றி குறிப்பிட்ட ரெண்டு பெயர்களில் நாம் இன்றைய கவனத்தை செலுத்துவோம். அந்த பெயர்கள் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? முதலாவது ஆடுகளுக்கான நுழைவு வாசல், இரண்டாவது நல்ல மேய்ப்பன். முதலில் ஈசா நபியவர்கள் ஆதவின் உம்மத்துக்களை மேய்ப்பினில்லாத ஆடுகளைப் போல கண்டார். அவர்களை பார்த்து, நானே ஆடுகளுக்கு வாசல், ஒருவன் என் வழியாக நுழைவானேயானால் அவன் ரட்சிக்கப்படுவான் என்றார். ஈசா நபி அவர்கள் தன்னை ஆடுகளுக்கான வாசல் என்று ஏன் அழைத்துக் கொண்டார்? அந்த நாட்களில் ஆடுகளின் பட்டிக்கு நுழைவாயிலாக முட்களாலான கதவு அல்லது பாறையை வைத்து மூடி ஆடுகளை பாதுகாப்பார்கள். மாலை நேரமானதும் ஆடுகளை பாதுகாக்க மேய்ப்பன் அந்த நுழைவாசலின் முன் படுத்து தூங்குவான். இரவில் ஒரு மிருகமோ ஓநாயோ அந்த ஆட்டு மந்தைக்குள் நுழைந்து ஒரு ஆட்டை பிடிக்க வேண்டுமானால் அந்த நுழைவாயில் வழியாகத்தான் வர வேண்டும். அப்பொழுது மேய்ப்பன் விழித்துக் கொண்டு மிருகத்தை துரத்தி ஆடுகளை காப்பாற்றுவான். மேய்ப்பன் தான் வாசலை போல இருப்பான். ஈசா நபியும் தன்னை ஆடுகளுக்கான வாசல் அல்லது வாயில் என்று அழைத்தார். தன்னிடத்தில் வருகிற அனைவரையுமே ஈசா நபி கவனித்துக் கொள்கிறார், காப்பாற்றுகிறார் என்பதே இதன் பொருள். மட்டுமல்ல, நீங்கள் இறைவனின் மந்தையின் ஆடுகளாக சேர வேண்டும் என்றார். ஈசா என்னும் வாசல் வழியாகத்தான் வர வேண்டும். ஷைத்தானின் வாசலிலிருந்து, பாவத்தின் தண்டனையிலிருந்து, மரணத்தின் வல்லமையிலிருந்து, நித்திய நரகத்தின் தண்டனையிலிருந்தும் விடுதலையாக வேண்டுமானால், ரட்சிக்கப்பட வேண்டுமானால் இயேசுவின் வழியாகவே கடந்து செல்ல வேண்டும். காரணம், ஈசா ஒருவர் மட்டுமே இன்சானை நித்திய ஜீவனுக்குள் கொண்டு போவதற்காக ஏற்படுத்தப்பட்ட வழி அல்லது வாசல் அல்லது கதவு எல்லாமே அவர் மட்டும்தான். அப்போஸ்தலர் 4:12 இவ்விதமாய் கூறுகிறது, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். நூக் நபியை பற்றியும் அவருடைய காலத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தை குறித்தும் சில காலங்களுக்கு முன் நாம் படித்ததை நினைவு கூறுகிறீர்களா? அந்த வெள்ளத்தின் அழிவிலிருந்து காப்பாற்றப்படுவதற்காக உண்டாக்கப்பட்ட அந்த கப்பலில் எத்தனை கதவுகள் இருந்தன? ஒரே ஒரு கதவு. வெள்ளத்தின் அழிவிலிருந்து காக்கப்பட ஒரே ஒரு கதவுதான் உண்டு. அந்த கதவு வழியாக நுழைந்தவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள், கதவு வழியாக நுழையாதவர்கள் அமிழ்ந்து அழிந்து போனார்கள். இவ்விதமாக இறுதி கியாமத்து நாளில் ஜனங்கள் தப்பித்துக் கொள்ள ஒரே ஒரு வழியை தான் இறைவன் நமக்காக வைத்திருக்கிறான். யகியா 10:9-10 வாசிக்கிறேன், கேளுங்கள். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஈசாவின் 2வது பெயர் மெய்ப்பன். ஈசா நபி அவர்கள் ஆடுகளுக்கான நுழைவாயில் மட்டுமல்ல, அவர் நல்ல மெய்ப்பன். ஏனென்றால் அவர் நம்மை நேசிக்கிறார், நமக்காக தன் ஜீவனையே கொடுத்தவர். என்ன ஒரு அற்புதமான மெய்ப்பன்! அவரை பற்றி தாவூது நபி அவர்கள் சபூரில் கூறுகிறார். சபூர் 23:1-6 முடிய வாசிக்கிறேன், கேளுங்கள். மேலும் யகியா 10:11-30 மற்றும் உபாகமம் 6:4 வாசிக்கிறேன், கேளுங்கள். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இந்த ஆயத்தின் பொருள், இறைவன் ஒருவன் மட்டுமே, லா இலாஹா இல்லல்லா என்பதே. இந்த விளக்கம் ஒருவேளை உங்களுக்கு உதவும். பூமியில் பிரகாசிக்கும் சூரியனை பற்றி சிந்தியுங்கள். இது போல சூரியன்கள் எத்தனை இருக்கின்றன? ஒன்று மட்டுமே. சூரியன் எங்கே இருக்கிறது? வெகு தொலைவில் விண்வெளியில் இருக்கிறது. ஆனாலும் அது பூமியிலும் செயல்படுகிறது, நம் வாழ்க்கையில் ஊடுருவி ஒன்றிணைந்து இருக்கிறது. சூரியனும் அதன் சூடான கதிர்களும் ஒன்றே. இப்படியே இறைவனும் ஈசாவும் ஒன்றே. நானும் பிதாவும் இறைவனும் ஒன்றாயிருக்கிறோம் என்று ஈசா கூறினார். இறைவனின் அன்பு மற்றும் நஜாத்தின் ஒளியை நமக்கு தெரிவிக்க இறைவன் இயேசுவாக இந்த உலகத்தில் வந்தார். இறைவனை பற்றியும் ஈசாவை பற்றியும் இறைவாக்கு என்ன கூறுகிறது? எபிரேயர் 12:29-2 தீமோத்தேயு 6:16 யோவான் 1:18, எபிரேயர் 1:3, கொலோசியர் 1:19 மற்றும் கொலோசியர் 2:9 இந்த ஆயத்துகளின் சாரம்சம் என்னவென்றால், இறைவனின் பரிபூர்ண தன்மைகளும் ஈசாவில் வெளிப்பட்டபடியால் ஈசாவும் இறைவனும் ஒன்றே என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஆம், இறைவாக்கு இதைத்தான் அறிவிக்கிறது. இறைவனின் தெய்வீகத்துவம் அனைத்தும் கிறிஸ்துவின் சரீரத்தில் வாழ்கிறது, வெளிப்படுகிறது. நம்முடைய பாவம் கொண்டு வந்த சாபத்திலிருந்து நம்மை மீட்கும்படியாக இறைவன் சன்னத்திலிருந்து இறங்கி வந்து ஒரு மனித சரீரம் எடுத்து தன்னை வெளிப்படுத்தினார். இந்த ஈசாவாக வந்த இறைவனின் மேல் ஈமான் கொள்ளும் போது நித்திய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்வோம். அன்பானவர்களே, இன்னும் சில ஆயத்துக்களை வாசித்து இன்றைய இந்த நிகழ்ச்சியை நிறைவாக்க விரும்புகிறோம். யகியா 10வது சுரா 14 18 ஆயத்துகள் மற்றும் யகியா 10வது சுரா 9-14 ஆயத்துகள் மற்றும் யகியா 10வது சுரா 27-28 ஆயத்துகளையும் யகியா 10வது சுரா 9-11 ஆயத்துகளையும் வாசிக்கிறேன், கேளுங்கள். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடினால் பிதா என்னில் அன்பா இருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தம் அல்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவனாகையால் ஓடி போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையில் இருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து கவனிக்கும்படியாக வந்தமைக்கு நன்றி. நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கவனித்த வண்ணமாக இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பானாக. தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சி நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் வரை இறையருள் உங்களோடு இருப்பதாக என்று இறைவனை வேண்டி இந்த நிகழ்ச்சியை நிறைவாக்குகிறோம். ஆமீன்.